morning we have been thinking about the mind of Christ.
இந்த நாளின் காலை கூட்டத்திலே நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம்.
There is one area of our life which is very private for all of us.
நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்தரங்கமான ஒரு பகுதி ஒன்று உண்டு.
It's like a room into which nobody is allowed to enter.
யாருமே உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் அனுமதிக்காத ஒரு அறையை போல அந்த அந்தரங்கம் இருக்கிறது என்று சொல்லலாம்.
That is our mind.
அதுதான் நம்முடைய மனது.
All the thoughts we think in our mind.
நம்முடைய எண்ணங்களிலே ஓடக்கூடிய எண்ணங்கள், சிந்திக்கிற சிந்தனைகள்,
Nobody can read them.
அவைகளை யாருமே வாசிக்க முடியாது, அறிய முடியாது.
Even if you are married for 50 years, your wife cannot understand what is going on in your mind. Your husband cannot understand what's in your mind.
உங்களுக்கு திருமணமாகி 50 ஆண்டுகள் ஆகியும் கூட உங்களுடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ண அலைகளை உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனோ அறிய முடியாது.
If you find a husband and wife who are willing to completely open their thoughts to one another, that is an amazing marriage relationship.
ஒரு தம்பதியர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய எண்ண அலைகள் என்னென்ன ஓடுகிறதோ எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் திறந்து காண்பிக்கக்கூடிய ஒரு தம்பதியராய் இருந்தால் அது மிகவும் வியக்கத்தக்க ஒரு தம்பதி என்று நாம் சொல்லலாம்.
I don't know if there are many husbands and wives like that who will share everything in their mind with each other.
தங்களை மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தம்பதியினர் இருக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை.
We all like to keep some part secret.
நாம் எல்லாருமே ஒரு சில ரகசிய காரியங்கள் என்று சொல்லி அந்தரங்களை பாதுகாக்கிறவர்களா இருக்கிறோம்.
Because we feel there's one area in our life we can keep private.
ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதியை நாம் அந்தரங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
And God has given us that privilege of keeping our thoughts secret.
இந்த எண்ணங்களை ரகசியமாய் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம்.
Even the devil cannot read your thoughts.
பிசாசும் கூட உங்களுடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ண அலைகளை அறிந்து கொள்ள முடியாது.
If you pray with your thoughts, the devil can't hear it.
உங்களுடைய எண்ணங்களிலேயே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் பிசாசுனாலே அதை அறிந்து கொள்ள முடியாது, கேட்க முடியாது.
If you speak with your mouth and pray, then the devil can hear that.
வாயை திறந்து நீங்கள் சத்தமாக ஜெபித்தால் தான், வாயை திறந்து ஜெபிக்கும் பொழுது பிசாசு அதை கேட்க முடியும்.
Nobody can hear your thoughts except you and God.
உங்களையும் தேவனையும் தவிர உங்களுடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஜெபத்தை யாருமே அறிய முடியாது.
For example, if I want to cast out a demon,
உதாரணமாக நான் ஒரு பிசாசை விரட்ட விரும்புகிறேன்.
From somebody.
ஒரு நபரத்திலிருந்து பிசாசை விரட்ட விரும்புகிறேன்.
And I think in my thoughts.
என்னுடைய எண்ணங்களிலே நான் இப்படி எண்ணுகிறேன்.
Without opening my mouth.
என்னுடைய வாயை திறவாமல்.
In Jesus name, get out of her.
இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை இவனை விட்டு போ என்று எண்ணங்களிலே சிந்திக்கிறேன்.
Nothing will happen.
ஒன்றுமே நடக்காது.
Nothing will happen.
ஒன்றும் நடக்காது.
Because the devil can't hear what I'm saying.
நான் என்ன சொல்கிறேனோ அதை பிசாசினாலே கேட்க முடியாது.
Even Jesus could not cast out a demon with his thoughts.
இயேசுவும் கூட தம்முடைய எண்ணங்களிலே சிந்திப்பதினாலே ஒரு பிசாசை விரட்ட முடியாது.
He had to speak.
அவர் பேச வேண்டியதா இருந்தது.
Leave him.
அவனை விட்டு போ.
Because the devil cannot hear our thoughts.
ஏனென்றால் பிசாசினாலே நம்முடைய எண்ணங்களை கேட்க முடியாது.
So the thoughts are a very private area.
ஆகவே எண்ணங்கள் என்பது ஒரு தனி ஒரு பகுதி.
Turn to 1 Corinthians chapter 2.
1 கொரிந்தியர் 2 ஆம் அதிகாரம்.
It says here in verse 11.
11 ஆம் வசனத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம்.
For who among men knows the thoughts of a man except the spirit of man which is in him?
மனிதனே அன்றி மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய எண்ணங்களை அறிவது யார்? 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனம். மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷனில் எவன் மனுஷருக்குரியவளை அறிவான்?
Only his own spirit can understand his thoughts.
மனுஷனுள்ள ஆவி மட்டுமே அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும்.
Now see the next thing.
அடுத்த காரியத்தை பாருங்கள்.
Even so, the thoughts of God No one knows except the Spirit of God.
அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்.
God also has his thoughts. Nobody knows except God himself.
தேவனை தவிர ஒருவரும் அறியாத தேவனுக்கென்று இருக்கக்கூடிய எண்ணங்களும் அவருக்கு உண்டு.
Even the devil doesn't know.
பிசாசுக்கு கூட அது தெரியாது.
It's only in the mind of God.
தேவனுடைய சிந்தையிலே மட்டும்தான் அவை இருக்கும்.
Now listen to this amazing truth which you probably never understood till today.
ஒருவேளை இன்று வரை நீங்கள் புரிந்திராத விளங்கிராத ஒரு சத்தியத்தை, வியக்கத்தக்கதான சத்தியத்தை இப்பொழுது கேளுங்கள்.
If you read the Bible slowly like I teach people to do, you will learn many things in this Bible which you don't understand otherwise.
நான் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது போல வேதத்தை வசனத்தை நீங்கள் மெதுவாக வாசித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அநேக அறியாத அநேக காரியங்களை உங்களாலே விளங்கிக் கொள்ள முடியும்.
That's why I go very slowly through the Bible when I teach the Bible.
ஆகவே தான் வேதத்தை நான் போதிக்கும் பொழுது நான் மிகவும் மெதுவாக போகிறேன்.
It's better to understand one truth in 1 hour than just to listen a fiery sermon.
ஒரு மணி நேரத்திலே ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்வது ஆயிரக்கணக்கான அக்னி போன்ற பிரசங்களை கேட்பதை காட்டிலும் மேலானது.
So God alone knows his thoughts.
தேவன் மட்டுமே அவருடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார்.
The Spirit of God knows the thoughts of God.
தேவனுடைய ஆவி மட்டுமே தேவனுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறது.
But now see the next verse.
ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்கள்.
We have received this Holy Spirit from God.
நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம்.
Why?
ஏன்?
So that we can know the thoughts in God's mind, the things he has freely given us.
தேவன் விடுதலையாய் இலவசமாய் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நாங்கள் அறியும்படிக்கு அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம்.
I told you many of you husbands, almost all husbands would not like to reveal all their thoughts to their wife.
இங்க இருக்கக்கூடிய அநேக கணவன்மார்கள், ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் உங்களுடைய மனைவி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை.
You may not even tell your wife how much money you have. You may think she may go and waste it.
உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கூட சொல்வதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். ஏனென்றால் பணம் நிறைய இருக்கிறது என்று தெரிந்தால் அவள் பணத்தை வீணாக்கி விடுவாள்.
But see how God is.
ஆனால் தேவனை பாருங்கள்.
Jesus Christ is our husband.
இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாளன்.
We are the wife.
நாம் அவருடைய மனவாட்டிகளாக இருக்கோம்.
But does he want to reveal all his thoughts to us?
ஆனால் அவர் தம்முடைய சிந்தையை முழுவதுமாக நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறாரா?
Yes.
ஆம்.
He does what no husband will do.
எந்த ஒரு புருஷரும் செய்யாத காரியத்தை அவர் நமக்கு செய்கிறார்.
He wants to reveal all his thoughts to us.
அவருடைய எல்லா சிந்தைகளையும் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்.
And that is why he has given us the Holy Spirit.
இதற்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Holy Spirit is not given to us just to speak in tongues.
ஏதோ அந்நிய பாஷையில் மட்டும் பேசுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படவில்லை.
That's a very small gift.
அது மிகவும் அந்நிய பாஷை பேசுவது மிகவும் சிறிய ஒரு வரம்.
Even healing the sick or all these things are only small gifts.
வியாதிகளை குணமாக்குவது என்பதும் கூட சிறிய வரம் தான்.
Why has God given us this spirit?
தேவன் ஏன் நமக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார்?
It says very clearly in this verse.
இந்த வசனத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
We might know the things that are freely given to us by God.
தேவனிடத்திலிருந்து நமக்கு அருளப்பட்ட காரியங்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம்.
So we can understand the thoughts of God.
ஆகவே நாம் தேவனுடைய எண்ணங்களை விளங்கிக் கொள்ள முடியும்.
So when we read the Bible,
வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
if you read it without the influence and teaching of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவருடைய போதனையும் அவருடைய செல்வாக்கும் இல்லாத விதத்திலே நீங்கள் வாசித்தால்,
then it can be like a history book if you are reading Kings or Chronicles.
நீங்கள் ராஜாக்கள் நாளாகமப் புத்தகத்தை வாசிப்பது போல ஒரு சரித்திர புத்தகத்தை வாசிப்பது போலதான் இருக்கும்.
Or other books in the New Testament will be like some philosophy or psychology.
அல்லது புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய புத்தகங்களை நீங்கள் சைக்காலஜி வாசிப்பது போல, மனோரீதியான காரியங்களை வாசிப்பது போல, தத்துவங்களை வாசிப்பது போல இருக்கும்.
But if you allow the Holy Spirit to teach you while you are reading the Bible,
ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கும்படியாக நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களானால்,
through the Bible he will show you the thoughts of God.
வேதத்தின் மூலமாக தேவனுடைய எண்ணங்களை அவர் உங்களுக்கு காண்பிப்பார்.
And then if you really love the Lord,
உண்மையாலுமே நீங்கள் தேவனை நேசிப்பீர்களானால்,
you know how young people have their heroes.
வாலிபர்களுக்கு எல்லாம் கதாநாயகன் என்று ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? ஹீரோ.
Cricketers who want to bat like சச்சின் டெண்டுல்கர்.
கிரிக்கெட் விளையாடுகிற வாலிபர்கள் இருக்கிறார்கள், சச்சின் டெண்டுல்கரை போல விளையாட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
There are girls who would like to look like some film star.
இந்த நடிகையை போல நான் காட்சியளிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய சில பெண்கள் இருக்கிறார்கள்.
Comb their hair like that and all.
அதே போல தலை வாருவார்கள், தங்களை சிகை அலங்கரித்துக் கொள்வார்கள்.
Some young people who want to sing like some great musician.
சில வாலிபர்கள் இருக்கிறார்கள் பெரிய இசை வல்லுநர்களைப் போல பாட விரும்புகிறார்கள்.
Someone to bat like a cricketer.
ஒருவர் கிரிக்கெட் வீரரை போல விளையாட வேண்டும் என்று விரும்புகிறவர்.
Sing like a musician.
ஒரு நல்ல கைதேர்ந்த இசையாளரை போல பாட வேண்டும் என்று விரும்புகிறார்.
Someone to look like a film star.
சினிமா நடிகையைப் போல நட்சத்திர நடிகையைப் போல தோற்றமளிக்க விரும்புகிறார்கள்.
My hero is Jesus Christ.
என்னுடைய ஹீரோ இயேசு கிறிஸ்து.
I want to think like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவைப் போல நான் சிந்திக்க விரும்புகிறேன்.
Just like that fellow wants to bat like some cricketer.
இவன் கிரிக்கெட் வீரரை போல பேட் அடிக்க விரும்புவது போல.
And somebody wants to sing like some famous musician.
சில நல்ல பாடகரை போல பாட விரும்புவதை போல.
I'm not interested in all that.
எனக்கு இவைகளிலெல்லாம் விருப்பமில்லை.
I want to think like Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவைப் போல சிந்திக்க விரும்புகிறேன்.
That is the mind of Christ.
அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
In the Old Testament it was not possible.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது கூடாத காரியமாக இருந்தது.
Because the Holy Spirit only came upon people, not inside.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வரவில்லை, அவர்கள் மீது வந்து அமர்ந்தார்.
The first time the Holy Spirit lived inside a person was when Jesus walked on this earth.
முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணினது எப்பொழுது என்று சொன்னால் அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக.
When God became man, that's the first time.
தேவன் மனிதனாக மாறினார், இதுதான் முதல் முறை.
But if that was the only time, then we'd say, oh, that is because he is the son of God, naturally the spirit of God will be in him.
அது மட்டும் தான் ஒரே முறை என்று சொல்லான். ஆம், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார், ஆகவே தேவ ஆவியானவர் அவருக்குள்ளே வந்தார், நமக்குள்ள வர மாட்டார் என்று சொல்லிவிடுவோம்.
The same Holy Spirit Jesus poured out on his disciples.
ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மீது பொழிந்தருளினார்.
And now we can have, do you know what I have inside me?
உங்களுக்கு தெரியுமா எனக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று?
The same Holy Spirit that lived inside Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்த அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இப்பொழுது இருக்கிறார்.
That doesn't make me proud.
அது என்னை ஒரு பெருமையுள்ளவனாக மாற்றுவதில்லை.
I'll tell you, that makes me fall on my face with my face in the dust before God.
முகங்குப்புற என்னுடைய முகம் தரையிலே படும் அளவுக்கு முகங்குப்புற விழும்படியாக தான் என்னை செய்கிறது.
I say, Lord, how can you do such a wonderful thing for a sinner like me?
ஆண்டவரே, இதே போல என்னைப் போல பாவியா இருக்கிற ஒருவனுக்கு இது போல அற்புதமான காரியத்தை ஆண்டவரே நீர் எப்படி செய்ய முடியும்?
The Lord says, because the power of the blood of Jesus Christ has cleansed you so thoroughly that your heart is pure. That's why I can send my Holy Spirit.
உன்னுடைய இதயத்தை மிகவும் சுத்தமாய் மாற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தம் உன்னை கழுவினபடினாலே உன்னை ஆவியினாலே நிறைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So I want to tell you the good news.
ஆகவே உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன்.
It does not matter how big a sinner you were in your past life.
உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
If you confess it,
நீங்கள் அதற்கான அறிக்கை செய்து,
don't blame other people for it,
அந்த பாவத்துக்காக மற்றவளை மேல சாக்கு போக்க சொல்லாமல்,
take the blame 100%,
அந்த பழியை 100%க்கு 100 நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
And say, Lord, I want to give it up.
ஆண்டவரே, இதை நான் விட்டுவிட விரும்புகிறேன்.
The Lord will cleanse you in his blood.
தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவுவார்.
And believe it or not, he'll make your heart as pure as the heart of Jesus Christ.
நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை போல உங்கள் இருதயமானது சுத்தமாக்கப்பட முடியும்.
See, when I say that my heart has become pure like the heart of Jesus Christ.
என்னுடைய இருதயமானது இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை போல சுத்தமாக இருக்கிறது என்று சொன்னால்,
I'm not glorifying myself.
நான் என்னை நானே மகிமைப்படுத்துவதில்லை.
I'm glorifying the power of the blood of Jesus.
நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையிலே மேன்மை பாராட்டுகிறேன்.
I'm not talking about my nature. My nature still has to change a lot.
என்னுடைய ஸ்வபாவத்தை குறித்து நான் பேசவில்லை. என்னுடைய ஸ்வபாவத்தில் இன்னும் எவ்வளவோ மாறுதல் நடைபெற வேண்டியிருக்கிறது.
Inside me I've got a heart that has been cleansed by the blood of Jesus.
ஆனால் எனக்குள்ளாக இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான ஒரு இருதயம் எனக்கு ஒன்று உண்டு.
If it were not cleansed by the blood of Jesus, the Holy Spirit of God could never live inside me. Impossible.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த இருதயம் கழுவப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே வசிக்க முடியாதது, கூடாத காரியம்.
That is impossible.
அது கூடாத காரியம்.
God is so holy that even the seraphim are covering their faces, covering their feet when they come before him.
Seraphim-கள் இயேசுக்கு முன்பாக வரும்பொழுது அவைகள் தங்களுடைய சட்டைகளினாலே தங்களுடைய முகத்தையும் பாதங்களையும் மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் தூய்மையானவராய் இருக்கிறார்.
How can such a holy God come inside me?
அப்படிப்பட்ட பரிசுத்த தூய தேவன் எப்படி எனக்குள்ளாக வர முடியும்?
Or you?
அல்லது உங்களுக்குள்ளாக எப்படி வர முடியும்?
It's only possible if the blood of Jesus has cleansed our heart and made it 100% pure.
Yesu Kristuvin rathamaanadhu nammudaiya irudhayathai kaluvi noottrukku nooru suthigarikkapadada padiki deva namukkulaga vandhu vaasam panna mudiyadhu.
And it doesn't matter whether our sins in the past were big sins or small sins.
Nammudaiya kadandha kaala vaazhkaiyin paavangal periya paavangala siriya paavangala endru oru poruttalla.
It can be cleansed if you have fulfilled these conditions.
Indha nibandhanaiyai nee niraivetrum poludhu unnudaiya paavangal suthigarikkapada mudiyum.
Number 1,
mudhalavathu nibandhanai,
take the blame 100% for your sin.
உங்களுடைய பாவத்துக்குரிய அந்த பழியை நீங்கள் நூற்றுக்கு நூறு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தான் இந்த பாவத்திற்கு காரணம் என்று.
Many people don't do that.
அநேகர் அதை செய்வதில்லை.
You remember what Adam, when God asked Adam, have you sinned?
ஆதாமே நீ பாவம் செய்தாயா என்று ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கும்பொழுது,
He did not take the blame 100%.
நூற்றுக்கு நூறு நான் தான் காரணம் என்று சொன்னாரா? இல்லை.
He said, number one, my wife, she gave me the fruit.
இந்த பாவத்துக்கு காரணம் என்னுடைய மனைவிதான். அவள் தான் இந்த கனி எனக்கு கொடுத்தாள்.
33 1/3 of the blame is hers.
ஆகவே மூன்றிலே ஒரு பங்கு காரணம் மனைவியோடது.
Second,
இரண்டாவது காரணம்,
God, you gave me this wife.
தேவனே நீர்தான் இந்த மனைவி எனக்கு கொடுத்தீர்.
So 1/3 of the blame is yours.
ஆகவே மூன்றிலே ஒரு பழி உம்முடையது.
And I ate it.
நானும் சாப்பிட்டேன்.
So 1/3 of the blame is mine.
ஆகவே பழியிலே மூன்றிலே ஒரு பங்கு என்னுடைய பங்கு.
God said, you get out of Eden.
ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போ என்று விரட்டி விட்டார்.
You know, you take 1/3 of the blame, you also will be kicked out of paradise.
நீங்களும் பழியிலே மூன்றிலே ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டால் நீங்களும் பரதேசிலிருந்து விரட்டப்படுவீர்கள்.
But you see another example of the thief on the cross.
ஆனால் வேறு ஒரு உதாரணத்தை பார்த்தீர்களா? கல் அந்த சிலுவையிலே இருக்கக்கூடிய கள்ளன்.
There are two thieves on the cross.
இரண்டு கள்ளர்கள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
And the one man tells Jesus, bring me down from the cross.
அந்த சிலுவையிலே இருக்கக்கூடிய ஒரு கள்ளன், என்னை இந்த சிலுவையிலிருந்து இறங்கி ரட்சியும் என்னை என்று கேட்கிறார்.
Why did he say that?
ஏன் அதை சொன்னார்?
He's trying to say, I'm not such a bad man that I should be crucified.
நான் சிலுவையில் அறையப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் மோசமானவன் அல்ல.
You know, like some criminals, they say, I don't deserve to be hanged. Maybe 2-3 years in jail, that's all.
சில குற்றவாளிகள் சொல்கிறார்கள், தூக்கிலிடப்படுவதற்கு அந்த அளவுக்கு நான் பாவம் செய்யவில்லை. என்னுடைய தவறு குற்றங்களுக்கு 2-3 ஆண்டுகள் சிறை தண்டனையே போதும்.
So that's what this thief is saying.
அதைத்தான் இந்த கள்ளன் சொல்கிறான்.
Crucifixion, I don't deserve to die. I'm not so bad.
சிலுவையில் அறையப்படுகிற தண்டனையா? அந்த அளவுக்கு ஒன்றும் நான் மோசமானவன் கெட்டவன் அல்ல.
I'm bad but not so bad.
நான் கெட்டவன் தான், அந்த அளவுக்கு கெட்டவன் அல்ல.
So please bring me down.
ஆகவே என்னை தயவுசெய்து இந்த சிலுவை மரத்திலிருந்து கீழே இறக்கி விடும்.
The other thief,
இன்னொரு கள்ளன்,
he says,
அவன் சொல்கிறான்,
I deserve this.
நான் இதற்கு தகுதியானவன், இந்த தண்டனை பெறுவதற்கு நான் தகுதியானவன்.
Not 1/3 or 2/3.
மூன்றிலே ஒரு பங்கோ மூன்றிலே இரண்டு பங்கோ அல்ல,
100%,
நூற்றுக்கு நூறு.
I deserve to be killed. I am a very bad man.
நான் மிகவும் கெட்டவன். நான் கொல்லப்படுவதற்கு நூற்றுக்கு நூறு தகுதியானவன் என்று
சொன்னான். I don't deserve 3 years in jail or 50 years in jail. I deserve to be crucified.
ஏதோ 3 ஆண்டு சிறை தண்டனையோ அல்லது 50 ஆண்டு சிறை தண்டனையோ அல்ல, சிலுவை தண்டனை தான். சிலுவை மரணத்துக்கு தான் நான் பாத்திரன்.
And the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
Really, you deserve to be crucified?
உண்மையாலுமே சிலுவையில் அறையப்படுவதற்கு நீ பாத்திரன் என்று சொல்லுகிறாயா?
You are willing to take the blame 100%?
நீ இந்த பழியை, பாவத்திற்கான பழி நூற்றுக்கு நூறு நீரை எடுத்துக்கொள்ள விரும்புகிறாயா?
Paradise is made for people like you. Come with me to paradise.
உன்னை போல இருக்கிறவர்களுக்கு தான் பரதீசு. என்னோடு கூட பரதீசுக்கு வா என்று சொல்லிவிட்டார்.
All he said was, Lord, remember me when you come into your kingdom.
ஆண்டவரே, ராஜ்யத்திலே வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள்ளும் என்று மட்டும்தான் அவன் சொன்னான்.
Poor man, he did not know that the kingdom will come after 2000 years.
2000 ஆண்டுகளுக்கு பின்புதான் அவருடைய ராஜ்யம் வரும் என்று அவனுக்கு தெரியவில்லை, பாவம்.
So Jesus said, no, not after 2000 years. Today you'll come to with me to paradise.
ஆண்டவர் சொன்னார், 2000 ஆண்டுகள் கழித்தல இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று சொன்னார்.
Have you learned the lesson from that thief?
இந்த கள்ளனிடத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டீர்களா?
Even that wicked thief can teach us a lesson.
அந்த துன்மார்க்கமான கள்ளன் கூட நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்.
Take the blame 100%.
நூற்றுக்கு நூறு இந்த பாவத்திற்கான காரணத்தை எடுத்துக்கொள்.
But you know, we don't have that habit.
ஆனால் நமக்கு அந்த பழக்கம் இல்லையே.
If something goes wrong in the house,
வீட்டில் ஏதாவது தவறு நடந்து விட்டால்,
what do you do?
என்ன செய்கிறீர்கள்?
Blame your wife.
மனைவியே நீதான் காரணம்.
Blame the children.
பிள்ளைகளே நீங்கள் தான் அதற்கு காரணம்.
Blame the servant.
வேலைக்காரனே, வேலைக்காரி நீதான் அதற்கு காரணம்.
Blame everybody except
உங்களை தவிர மற்ற எல்லாரையும் குற்றம் சாட்டி
விட்டு. Blame your husband.
புருஷனை குற்றம் சாட்டி.
Not you.
நீங்கள் அல்ல.
There you follow Adam.
அங்கே நீங்கள் ஆதாமை பின்பற்றுகிறீர்கள்.
That's the way out of paradise.
பரதீசுக்கு வெளியே போவதற்கு அதுதான் வழி.
But if you want to enter paradise,
பரதீசுக்கு உள்ளாக போக வேண்டுமானால்,
that's my fault.
என்னுடைய குற்றம் தான்.
See, that's what Jesus said about the publican who was praying in the temple.
அந்த தேவாலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தான் அந்த பரிசுத்தனை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொன்னார்.
He said, oh God, be merciful to me, the sinner.
அந்த ஆயக்காரன் சொன்னான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே.
Not my wife or brother or sister, just me.
என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் அல்ல, நான் தான் பாவி.
My dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
if there is one habit I want you to develop in this new year,
இந்த புது வருஷத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால்,
all of you children,
பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும்,
all you brothers and sisters,
பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லாரும்,
develop this new habit in this new year,
இந்த புது வருஷத்திலே இந்த புதிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
Lord, when somebody blames me,
ஆண்டவரே யாராவது ஒருவர் என்னை குறை சொன்னால்,
I'm not going to defend myself,
நான் என்னை நானே தற்காக்க போவதில்லை.
Because when you justify yourself,
உங்களை நீங்களே நீதிப்படுத்தினால், நியாயப்படுத்தினால்,
you come into the category of Luke 16 verse 15.
16:15 என்கிற ரகத்தை சேர்ந்தவர்களாய் மாறிவிடுகிறீர்கள்.
You know what it says in Luke 16:15?
லூக்கா 16:15 என்ன சொல்கிறது என்று தெரியுமா?
Jesus said to the Pharisees,
இயேசு பரிசேயர்களை பார்த்து சொன்னார்,
you are the people who justify yourself,
உங்களை நீதிமான்களாய் காட்டுகிறவர்கள் நீங்கள்தான்.
You are followers of Adam,
நீங்கள் ஆதாமை பின்பற்றுகிறவர்கள்.
You say, I'm all right,
நான் நன்றாக தானே இருக்கிறேன்.
A little bit of fault is there,
கொஞ்சம் குறை இருக்கத்தான் செய்கிறது.
My wife has a problem, you have a problem, God, but I'm not so bad,
என்னுடைய மனைவிதான் பிரச்சனைக்கு காரணம், நீர் ஒரு பிரச்சனைக்கு காரணம், நான் அந்த அளவுக்கு மோசமானவன் அல்ல.
There's a tremendous temptation in us to justify ourselves,
நம்மை நாமே நியாயப்படுத்துவதற்கு அதிகமான ஒரு இச்சை காணப்படுகிறது.
You know, all human beings have a tendency to get angry,
எல்லா மனிதர்களுக்குமே கோபப்படுவதற்கு ஒரு உந்துதல் இருக்கிறது.
Even children,
பிள்ளைகள் கூட,
all of us,
நாம் எல்லாரும்,
we have a tremendous tendency in our flesh to get angry,
நாம் கோபப்படுவதற்கு நமக்குள்ளாக எவ்வளவோ ஒரு உத்வேகம் இருக்கிறது.
And all men have a tremendous tendency to lust after women,
எல்லா ஆண்களும் ஒரு பெண்களை பார்த்து இச்சிப்பதற்குள்ளே ஒரு உத்வேகம் உள்ளே காணப்படுகிறது.
Young men, married men,
திருமணமானவர்களானாலும் திருமணமாகாதவர்களானாலும் வாலிபர்களானாலும் அதே விதமாக,
all of us have also got a tendency to justify ourselves,
நம் எல்லாருக்குமே நம்மை நாமே நியாயப்படுத்தக்கூடிய, நான் தான் சரி என்று சொல்லக்கூடியதான ஒரு உத்வேகம் காணப்படுகிறது.
If you identify the problem, you can get rid of it,
அந்த பிரச்சனையை சரியாக நிதானித்து கண்டுபிடித்து விட்டால் அந்த பிரச்சனையை நீக்கிவிடலாம்.
But if you don't identify the problem, you live with it all your life,
பிரச்சனையை கண்டுபிடிக்கவே இல்லை என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கை முழுதுமா இந்த பிரச்சனையோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்க
வேண்டும். So you must say, Lord, I've got a great tendency to justify myself,
ஆண்டவரே என்னை நானே நியாயப்படுத்துவதற்கு எனக்குள்ள ஒரு பெரிய உந்துதல் இருக்கிறது. ஆண்டவரே,
I got it from Adam,
நம்மை போலவே.
And Jesus said that's a mark of a Pharisee.
இதுதான் பரிசேயனுக்குரிய அடையாளம் என்று இயேசு சொல்கிறார்.
One mark of a Pharisee.
பரிசேயனுடைய ஒரு அடையாளம்,
you justify yourself before men.
நீங்கள் மனுஷர்களுக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள்.
Does the Lord have to say that to any of you?
இங்க இருக்கக்கூடிய உங்களை யாராவது பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டி இருக்கிறதா?
I remember the day when I got light on this.
எனக்கு இந்த வசனத்திலே ஒரு வெளிச்சம் கிடைத்த அந்த நாளை நான் நினைவுகூர்கிறேன்.
Oh Lord, I justify myself, then I am a Pharisee.
ஆண்டவரே, நான் என்ன நானே நீதிமானாய் காட்டுகிறேன், நியாயப்படுத்துகிறேன், நான் ஒரு பரிசேயன்.
How many times I have justified myself before men?
ஆண்டவரே, மனுஷர்களுக்கு முன்பாக எத்தனை முறை என்னை நான் நியாயப்படுத்தி இருக்கிறேன்.
I didn't realize all those times I was acting like a Pharisee.
ஆண்டவரே, அந்த சமயங்களில் எல்லாம் நான் பரிசேயனை போல நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணராமல் இருந்திருக்கிறேனே.
Now I want to change.
இப்பொழுது நான் மாற விரும்புகிறேன்.
I want to be like the thief on the cross.
நான் சிலுவையிலே இருக்கிற அந்த கள்ளனி போல இருக்க விரும்புகிறேன்.
I don't want to be like the Pharisee.
பரிசேயனை போல இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே.
I want to be like the thief on the cross.
நான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கள்ளனி போல இருக்க விரும்புகிறேன்.
Who did not justify himself.
அவன் தன்னை நீதிமானாய் காட்டவில்லை, நியாயப்படுத்தவில்லை.
Because I want to go to paradise.
ஏனென்றால் நான் பரதேசத்துக்கு போக விரும்புகிறேன்.
I don't want to go to hell.
நான் நரகத்துக்கு போக விரும்பவில்லை.
Let me show you a verse in the book of Job.
யோபின் புத்தகத்திலே ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
We know that Job is a very godly man.
யோபு மிகுந்த தேவபக்தியில் ஒரு மனிதனாய் இருந்தார்.
Job was a man whom God could certify to Satan.
சாத்தானை பார்த்து ஆண்டவர் சவாலிடக்கூடிய ஒரு மனிதனாக யோபு இருந்தார்.
I don't know how many million people there were in the world those days.
அந்த நாட்களில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
Even if there's only 1 million.
ஒரு மில்லியன் மக்கள் இருந்தாலும் கூட.
10 lakhs.
10 லட்சம் மக்கள் இருந்தாலும் கூட.
In the world.
அப்பொழுது இந்த உலகத்திலே.
Out of all the 10 lakhs people, God says there is one man who hears.
10 லட்சம் மக்களிலே ஒரு மனிதன் இருக்கிறான் என்று ஆண்டவர் காண்பித்தார் சாத்தானுக்கு.
Amazing.
வியப்பாக இருக்கிறது அல்லவா?
And one good characteristic of this man,
இந்த மனிதனுடைய ஒரு நல்ல குணாதிசயம் என்னவென்றால்,
there are many things,
அநேக குணாதிசயங்கள்,
but I want you to see one thing,
ஆனால் ஒன்றை நீங்கள் பார்க்க முடியா விரும்புகிறேன்.
He had children who would celebrate their birthday sometime.
யோபுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் தங்கள் பிறந்தநாள் வரும்போது அதை கொண்டாடுவார்கள்.
It says in verse 4, Job 1:4,
யோபின் புத்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்திலே,
whenever anybody had his birthday, they would call all the other brothers and sisters, 10 of them, and they would eat and drink and have a good time.
அவனுடைய குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து மூன்று சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணி அழைத்து விருந்து செய்கிறார்கள்.
And they would celebrate the birthday for a number of days.
அவர்கள் பல நாட்களாக அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவார்களாம்.
And verse 5, when the days were all over,
அந்த நாள்கள் எல்லாம் முடிகிற போது 5 வசனம்,
Job would call them.
யோபு பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுவார்.
He was not in those parties.
அந்த விருந்துகளிலே யோபு இருப்பதில்லை.
Only those children were there.
பிள்ளைகள் மட்டுமே கூடி எல்லாரும் விருந்து கொண்டாடுவார்.
He would call them early in the morning.
அவர் அதிகாலையிலே அவர்களை கூப்பிடுவார்.
And he would offer burnt offerings to God.
தேவனுக்கு அதிகாலமே தேவனுக்கு என்று சர்வாங்க தகன பலியை செலுத்துவார்.
You ask Job, why are you doing it?
யோபு, ஏன் நீர் இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறீர்?
Have your children committed some sin?
உம்முடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்தார்களா?
You were not there.
நீர் அங்கே இல்லையே.
What do you know what they were doing?
அவர்கள் என்ன செய்தார்கள் என்று உமக்கு எப்படி தெரியும்?
He said, I don't know what they were doing.
அவர் என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது.
Did you hear what they were speaking?
அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று நீர் கேட்டீரா?
No, he says, I never heard it because I was not there.
நான் அங்கே இல்லை, ஆகவே அவர்கள் என்ன பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது.
Then why are you offering these sin offerings to God?
பின்னர் ஏன் இந்த பாவ நிவாரண பலிகளை தேவனுக்கு என்று செலுத்துகிறீர்?
Listen to his answer.
அவருடைய பதிலை கவனித்து பாருங்கள்.
Verse 5, last part.
5 வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம்.
Perhaps my sons have sinned.
ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பார்கள் என்று 5 அதிகாரம் முதல் பகுதியிலே வாசிக்கும். 5 வசனம் முதல் பகுதியிலே
வாசிக்கும்.
எனக்கு தெரியவில்லை.
But perhaps my sons have sinned.
ஒருவேளை என்னுடைய குமாரர் பாவம் செய்திருக்கலாம்.
And perhaps they have sinned against God in their hearts.
ஒருவேளை தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்து பாவம் செய்திருந்திருக்கலாம்.
What a man he was.
என்ன விதமான மனிதர் பாருங்கள்.
He is offering a sin offering for some thought that his children may have had in their hearts.
தங்களுடைய பிள்ளைகள் இதயத்திலே எண்ணி இருக்கக்கூடிய சில பாவமான எண்ணங்கள் இருந்திருக்குமோ என்று சொல்லி இங்கே பாவ நிவாரணத்துக்காக பலி செலுத்துகிறார்.
I know so many Christian parents whose children do 100 times worse things and they still don't pray for them.
எனக்கு தெரியும், கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் 100 மடங்கு பாவம் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள், ஆனால் அவங்களுக்கு ஜெபிப்பதே கிடையாது.
But here is a man who is concerned that perhaps my son may have thought something bad in his heart against God.
ஒருவேளை என்னுடைய குமாரர் தேவனுக்கு விரோதமான எண்ணங்களை உள்ளத்தில் எண்ணியிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார் பாருங்கள்.
It's a terrible thing to have a bad thought against God in your heart.
தேவனுக்கு விரோதமாக உள்ளத்தில் கொண்டிருக்கக்கூடிய எண்ணமானது பயங்கரமான பாவம் என்று உணர்ந்திருந்தார்.
Maybe they never said anything.
அவர்கள் ஒன்றும் வாய் திறந்து சொல்லவில்லை.
But in their heart they may have committed some sin.
ஆனால் தங்கள் இருதயத்திலே ஆண்டவரை தூஷித்து பாவம் செய்திருக்கலாம்.
And you say, Job, are you sure?
யோபுவே, உமக்கு நிச்சயமாய் தெரியுமா?
No, I don't know.
இல்ல, எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை.
It is possible.
ஆனால் அப்படி இருந்திருக்கலாம், ஒரு வாய்ப்பு உண்டு.
So I better ask God to forgive them.
ஆகவே ஆண்டவர் அவர்களை மன்னிக்கும்படியாக நான் தேவனிடத்தில் கேட்கிறேன்.
My dear fathers, how many of you pray like that for your children?
என் அருமையான தகப்பன்மார்களே, உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக இப்படி ஜெபிக்கிறீர்கள்?
This man had no Bible, no Holy Spirit, nothing, but he was like this.
இந்த மனிதருக்கு அப்பொழுது வேதம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஆனாலும் அப்படி ஜெபிக்கிறார்.
We should be ashamed that we are such useless fathers.
நாம் இப்படி பிரயோஜனமற்ற மக்களாக இருக்கிறோமே, தவப்பனமாகலாம் இருக்கிறோமே என்பதை அறிந்து நாம் வெட்கப்பட வேண்டியிருக்கிறது.
Useless mothers.
ஐயோ, நான் பிரயோஜனமற்ற தாயாக இருக்கிறேனே.
Have you ever said in your life?
எப்பொழுதாவது உங்கள் வாழ்க்கையில் சொன்னதுண்டா?
Perhaps
ஒருவேளை
my sons and daughters may have sinned, I don't know.
என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ பாவம் செய்திருக்கலாம், எனக்கு தெரியாது, ஒருவேளை செய்திருக்கலாம்.
He's not blaming anybody else.
யாரையும் அவர் குற்றம் சாட்டவில்லை.
He's not saying, oh, they had bad friends, that is why they happened.
ஓ, என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய மகன்மார்களுக்கெல்லாம் கெட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆகவே தான் அப்படி செய்தார்கள் என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லவில்லை.
That is what today's Christian parents say.
இன்றைக்குள்ள கிறிஸ்தவ பெற்றோர்கள் இதை சொல்கிறார்கள்.
Why are your children going astray?
ஐயோ, ஏன் உங்கள் பிள்ளைகள் வழி விலகி போகிறார்கள்?
Oh, my children are good children, but they got into bad company.
என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், ஆனா அவங்க போய் சேர்க்கிற சேர்க்கை சரியில்லை, அவ்வளவுதான்.
You keep saying that, your children will never get converted.
இதை சொல்லி கொண்டே இருங்கள், ஒரு காலம் உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டார்கள்.
Because you're justifying them.
ஏன்னா நீங்களே அவர்களை நியாயப்படுத்துகிறீர்கள்.
No, my children are okay.
இல்ல, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க.
But some useless fellows are leading them astray.
வலாய்க்கு இல்லாத பசங்க தான் என் பிள்ளைகளை வழி விலக செல்கிறார்கள்.
You better stop that this year.
இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நிறுத்தி விடுங்கள்.
always say, perhaps my children have sinned.
ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாம் என்று சொல்லுங்கள்.
Perhaps my children are leading other people astray.
ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை தவறாக வழிநடத்துகிறார்கள்.
And then go one step further.
இன்னும் ஒரு படி முன்னாக சென்று
and also say,
அதோடு கூட சொல்லுங்கள்,
perhaps I have sinned.
ஒருவேளை நான் பாவம் செய்திருக்கலாம்.
Perhaps I have sinned in my heart.
ஒருவேளை நான் என்னுடைய உள்ளத்திலே பாவம் செய்திருக்கலாம்.
When somebody tells you that you did something wrong,
நீ தவறு செய்து விட்டாய் என்று யாராவது உன்னை பார்த்து சொன்னால்,
don't justify yourself and become a Pharisee.
உடனடியாக நீதிப்படுத்தி நியாயப்படுத்தி பரிசேயனாய் மாறவேண்டாம்.
And say, yeah, maybe brother, that's true.
உள்ளே இருக்கலாம் சகோதரனே, நீங்கள் சொல்வது மெய்யாக இருக்கலாம்.
I'm not perfect.
நான் பூரணவன் அல்ல.
I'm not yet become like Jesus Christ.
இன்னும் இயேசு கிறிஸ்துவை போல மாறவில்லை.
And it's possible that maybe unconsciously I did something wrong.
நான் என்னை அறியாமலேயே நான் தவறு செய்திருந்திருக்கலாம். அது சாத்தியம்.
There are many elders of churches.
அநேக சபைகளிலே மூப்பர்கள் இருக்கிறார்கள்.
Very difficult for them to admit that they could have done something wrong.
அவர்கள் தாங்கள் தவறு செய்வதற்கும் ஒரு சாத்தியம் உண்டு, செய்திருக்கலாம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்.
In prayer they will say, oh God, I'm a wretched sinner, have mercy on me.
ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் மீது கிருபையாயிரும் என்று சொல்வது.
In prayer,
ஜபத்திலே அவர்கள் வேண்டுமானால் அப்படி சொல்லுவார்கள், ஆண்டவரே நான் பாவி, என் மேல் கிருபை ஆயிரும்.
When somebody tells them, brother, this is wrong,
ஆனால் யாராவது போய் அவர்களிடத்தில் சகோதரனே இது தவறு என்று சொன்னால்,
then they will not say, oh yeah, I am a wretched sinner.
இல்லை, நான் ஒரு பாவி என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள்.
They say, no, that's not wrong. I did.
இல்லை இல்லை, நான் சரியாக தான் செய்தேன், அது தவறலாம் இல்லை என்று
சொல்வார்கள். Then they become Pharisees, justifying themselves.
அப்பொழுது அவர்கள் தங்களையே நியாயப்படுத்துகிற பரிசேயராய் மாறிவிட்டார்கள்.
That is the main reason their heart remains dirty.
இதன் நிமித்தமாகத்தான் அவர்கள் இருதயமானது இன்னும் அசுத்தமாக இருக்கிறது.
The blood of Jesus will never cleanse such a man's heart.
இப்படிப்பட்ட மனிதனை ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்காது.
Don't justify yourself.
உங்களை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டாம்.
Take the blame.
அந்த குற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
Be humble and say, Lord, it's possible that I have failed.
உங்களை நீங்களே தாழ்த்தி, ஆண்டவரே நான் தவறி இருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லுங்கள்.
You know, I got light on this verse just a few days ago.
ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் எனக்கு இந்த வசனத்தில் ஒரு வெளிச்சம் கிடைத்தது.
On this verse, perhaps my son,
ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாம் என்ற அந்த ஒருவேளை என்ற வார்த்தை.
Amazing how you can read the Bible for 50 years and then suddenly you get light on a verse.
50 ஆண்டுகளாக வேதத்தை வாசித்து திடீரென்று வெளிச்சம் கிடைக்கிறது. எவ்வளவு வாய்ப்பா இருக்குது பாருங்கள்.
That was one secret of this man's godliness.
இந்த மனிதனுடைய தேவபக்தியுள்ள வாழ்க்கைக்குரிய ரகசியம் இதுவும் ஒன்று.
That's why God was so proud of him to point him out to the devil.
ஆகவே தான் பிசாசுனிடத்திலே சவால் இடுவதற்கு தேவன் அவ்வளவு பெருமையுள்ளவராய் அவ்வளவு மேன்மையாய் எண்ணினார்.
Imagine the Lord saying to Satan in verse 8, there is nobody like him on the whole earth.
இந்த முழு பூமியிலேயும் யோபை போல ஒருவனும் இல்லை என்று எட்டா சொல்கிறார்.
What a testimony.
நல்ல சாட்சியை பாருங்க.
There is nobody like him in the whole earth.
இந்த முழு உலகத்திலும் பூமியிலும் ஒருவனும் யோபை போல இல்லை.
Because he's always conscious, maybe I've sinned, maybe my children have sinned.
ஏனென்று சொன்னால் அவர் எப்பொழுதே உணர்வுள்ளவராக இருந்தார். ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாம், ஒருவேளை நான் பாவம் செய்திருக்கலாம் என்ற உணர்வுள்ளவராக இருந்தார்.
But because he lived before the coming of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவதற்கு முன்பதாக அவர் வாழ்ந்தபடியாலே,
he could not remain like that till the end.
அவர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கை முழுதுமாக நிலைத்திருக்க முடியவில்லை.
After some time when the pressure of trial became came too much,
அவருடைய வாழ்க்கையிலே அழுத்தம், வாழ்க்கையின் அழுத்தங்கள் அதிகமாகும் பொழுது,
then he fell.
அவர் வீழ்ச்சியடைந்தார்.
He said, no, I am all right.
இல்லை இல்லை, நான் நல்லவன் தான் என்று சொன்னார்.
But now in the new covenant,
ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே,
when the Holy Spirit has come inside,
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது,
we don't have to fall like that.
நாம் அதுபோல வீழ்ச்சியடைய தேவையில்லை.
We can keep like that till the end of our life.
நாம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை முடிவு பெறந்து வளர்ந்து கொண்டே போகலாம்.
If we acknowledge that we have not yet become like Jesus Christ fully,
நாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவை போல முழுமையாக மாறவில்லை என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது,
then unconsciously we are hurting people.
நாம் நம்மையே அறியாமலே ஜனங்களை காயப்படுத்துகிறோம்.
Even in our words,
நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக,
and maybe more in our thoughts,
நம்முடைய சிந்தைகளில் இன்னும் அதிகமாக இருக்கலாம்.
So it's good to be always honest and say, Lord, I want to acknowledge that I am, there's sin in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வதற்கு நான் நேர்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன் என்று ஒத்துக்கொள்வது நல்லது.
A person who lives like that will never sin consciously.
இதுபோல ஒரு நபர் வாழும் பொழுது அவர் அறிந்து பாவம் செய்ய மாட்டார்.
Because he's so quick.
ஏனென்றால் தீவிரமாய் உணர்ந்து விடுவார்.
Yeah, there may be sin, perhaps there is sin there.
ஒருவேளை என்னுள்ளத்திலே பாவம் இருக்கிறது, ஒருவேளை இருக்கலாம் என்ற உணர்வுள்ளவனாய் ஜீவிக்கும் பொழுது,
and he wants to be 100% sure that it's all removed.
அதெல்லாம் நீக்கப்படும்படியாக 100% நிச்சயமுடையவராய் இருக்க விரும்புகிறார்.
Supposing you go to a doctor for a checkup.
நீங்கள் ஒரு மருத்துவரிடத்திலே உங்களுடைய பரிசோதனைக்காக செல்கிறீர்கள்.
He says,
அந்த மருத்துவர் சொல்கிறார்,
there is 1% chance that you got cancer.
உங்களுக்கு புற்றுவியாதி இருப்பதற்கு 1%.
I mean,
அதே அறிகுறி இருக்கிறது என்று சொல்கிறார்.
99% I don't think you have it.
99% உங்களுக்கு கேன்சர் இல்லை, ஆனால் 1%.
I'm not 100% sure.
ஆனால் அது எனக்கு 100%க்கு 100 எனக்கு நிச்சயம் இல்லை.
1% chance.
1% 1% உங்களுக்கு புற்றுவியாதி இருப்பதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது.
Shall I give you a scan? It is free. You don't have to charge, pay anything.
நான் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் அறிக்கை தரட்டுமா? அதற்கு நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை, அது உங்களுக்கு இலவசமாக நான் தருகிறேன்.
What will you say?
நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
It's free. The scan is free.
அந்த ஸ்கேன் எடுக்கக்கூடியதற்கு கட்டணம் செலுத்த வேண்டாம், இலவசமாக உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் என்று சொல்கிறார்.
Doctor says, you're my friend, I'll do it for you.
நீங்கள் எனக்கு பல நாட்களாக நண்பராக இருக்கிறீர்கள், ஆகவே நான் உங்களுக்கு என் சொந்த செலவில் செய்கிறேன் என்று
சொல்கிறேன். Will you say, no, no, no. If 1% it doesn't matter.
1% இருக்குது என்று சொல்றீங்களா? அது பரவாயில்லை, எனக்கு ஸ்கேன்லாம் வேண்டாம் என்று சொல்றீங்களா?
You will take it.
நீங்கள் அதை எடுத்துக்கொள்வீர்கள்.
Why can't we take the same attitude to sin in our life?
நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்று வரும்பொழுது ஏன் அதே மனோபாவனையிலே எடுத்துக்கொள்வதில்லை?
Lord, there is a 1% chance here that I could be wrong.
ஆண்டவரே, நான் தவறாய் இருப்பதற்கு 1% ஆண்டவரே சாத்திய கூறுகள் இருக்கிறது.
1% chance that I probably hurt my wife.
என்னுடைய மனைவியை நான் காயப்படுத்தி இருக்கிறோம், 1% அதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது.
Or my husband.
அல்லது இந்த கணவனை காயப்படுத்தியிருக்கலாம், சகோதரனை.
Or in some area.
அல்லது ஏதோ ஒரு பகுதியிலே.
Oh, cleanse me.
ஆண்டவரே என்னை சுத்திகரியும்.
I'll tell you for myself, that is what I desire.
நான் இதைத்தான் விரும்புகிறேன் என்று என்னுடைய பட்சத்திலே நான் சொல்ல முடியும்.
I am desperately longing that my heart will be 100% pure.
என்னுடைய இதயமானது 100%க்கு 100 தூய்மையா இருக்க வேண்டும் என்பதிலே எனக்கு அபார வாஞ்சையா இருக்கிறது.
And I'll tell you why.
ஏன் என்று சொல்கிறேன்?
Because I want the Holy Spirit to come and fill me.
பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை நிரப்புவதற்கு விரும்புகிறேன். ஏன்?
Not to speak in tongues, I already speak in tongues.
அந்நிய பாஷை பேசும்படிக்காக அல்ல, ஏற்கனவே நான் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
Not to heal the sick.
வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியாக அல்ல.
Something better than that.
அதை காட்டிலும் மேன்மையான ஒன்றிற்காக.
To understand the thoughts of God.
தேவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ளும்படியாக.
Because I know if the thoughts of God come to me.
தேவனுடைய சிந்தை எனக்குள்ளாக வரும்பொழுது.
I will begin to think like God thinks.
தேவன் எண்ணுவது போலவே நானும் எண்ண ஆரம்பிப்பேன்.
Then I will become like Jesus Christ.
அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவேன்.
That is to have the mind of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருப்பது.
Then when I read the Bible,
நான் அப்பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது,
page after page the Holy Spirit will show me things that nobody else can teach me.
யாருமே எனக்கு போதிக்க கூடாத காரியங்களை பக்கம் பக்கமாக வாசிக்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் அதை காண்பிப்பார்.
I'll tell you honestly,
நேர்மையா நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
many of those things I've shared in all the hundreds of messages I've preached.
நூற்றுக்கணக்கான செய்திகளை நான் பிரசங்கிக்கும் பொழுது பல காரியங்களை சொல்லி இருக்கிறேன்.
There are things I've seen in this book that I've never read in any book or any heard on any tape.
இதுவரை நான் எந்த புத்தகத்திலும் வாசித்தராத காரியங்கள், எந்த ஒளி நாடாலும் கேட்டராத காரியங்களை இந்த புத்தகத்திலே நான் பார்த்திருக்கிறேன்.
It's not cleverness.
இது புத்திசாலித்தனம் அல்ல.
You keep your heart pure, the Holy Spirit will come and give you the thoughts of God.
இதயத்தை நீங்கள் தூய்மையாய் வைத்துக் கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து தேவனுடைய சிந்தையை எண்ணங்களை தருவார்.
What a lot you are missing in your life if you don't keep your heart pure.
உங்கள் இதயத்தை மட்டும் தூய்மையாக காத்துக்கொள்ளாதபடியினாலே எவ்வளவுலாம் காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கிறீர்கள்.
What is use making money if your heart is not pure?
உங்கள் இதயம் தூய்மையாய் இராதபடிக்கு பணம் சம்பாதித்ததனால் என்ன பிரயோஜனம்?
What is use getting so much honor in a church if your heart is not pure?
உங்கள் உள்ளம் தூய்மையாய் இல்லை, ஆனால் சபையிலே இவ்வளவு கனத்தை பெற்றுக் கொள்கிறாய், அதனால் என்ன பிரயோஜனம்?
I am not interested in honor in any church.
எனக்கு எந்த சபையில எந்த கணத்திலேயும் எனக்கு விருப்பமே இல்லை.
I say, Lord, I don't care if the whole world rejects me.
ஆண்டவரே, முழு உலகமும் என்னை தள்ளி விட்டாலும் ஆண்டவரே, அது எனக்கு ஒரு பொருட்டல்ல.
I want to understand your thoughts.
ஆண்டவரே, நான் உம்முடைய சிந்தையை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
I want to think like God thinks.
தேவன் என்னுவது போல நான் என்ன வேண்டும்?
I want to think like Jesus Christ thinks.
இயேசு கிறிஸ்து சிந்திப்பது போல நான் சிந்திக்க வேண்டும்.
I want to look at people the way Jesus looks at people.
இயேசு ஜனங்களை எப்படி பார்ப்பாரோ அதே போல நானும் பார்க்க வேண்டும்.
If some bad circumstance comes into my life, I want to look at it the way Jesus would look at it.
சில துரதிஷ்டமான சூழ்நிலைகளை நான் சந்திக்கும் பொழுது இயேசு அந்த சூழ்நிலையை எப்படி பார்ப்பார் அதே போல நானும் பார்க்கிறேன்.
Then I know I can overcome it.
அப்படி நான் அறிந்தால் நான் அதை மேற்கொள்ள முடியும்.
See, God has given me responsibility for many, many churches in India and other countries.
இந்தியாவிலேயும் இன்னும் பல நாடுகளிலேயும் பல சபைகளுக்கு தேவன் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
I didn't choose it.
நானாக அதை தெரிவு செய்யவில்லை.
I certainly don't deserve it.
அதற்கு நான் தகுதியானவனும் அல்ல.
God has given me that responsibility.
ஆனால் அந்த பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
If he gives me a responsibility, I have to take it.
அவர் பொறுப்பை கொடுத்தால் நான் அதை பெற்று எடுத்துக்கொள்கிறேன்.
Just like he gave me 4 children, I have to take care of them.
அவர் எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்திருந்தால் நான் அந்த 4 பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும்.
I can't ignore my responsibility.
என்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது.
So in the same way, when God gives me some church to look after, I have to take that responsibility.
அதேபோல தேவனும் சில சபைகளை பார்க்க முடியாது, பொறுப்பா இருக்க முடியாது, கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன்.
In the last 35 years,
கடந்த 35 ஆண்டுகளாக,
just like we have problems with our children, we have I've had problems with those churches.
எப்படி நம்முடைய பிள்ளைகளோடு கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்கறதோ அதேபோல சபைகளிலேயும் கூட பிரச்சனைகள் இருந்தது.
And some of those elders also.
அந்த மூப்பர்களிலேயும் கூட சில பிரச்சனைகள் இருக்கிறது.
But I say, Lord, there is no problem you cannot solve.
ஆண்டவரே, உம்மாலே தீர்க்க கூடாத பிரச்சனை என்ற எதுவுமே இல்லை ஆண்டவரே.
I've never found a problem in all these 35 years that God could not solve.
தேவனால் தீர்க்கப்படாத முடியாத பிரச்சனை என்று இந்த 35 ஆண்டுகளாக ஒன்றையும் நான் பார்க்கவில்லை.
There are problems that God can solve them.
பிரச்சனை இருக்கிறதால தேவனால் அதை தீர்க்க முடியும்.
Find the solution, you must have the thoughts of God.
ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிப்பதற்கு தேவனுடைய சிந்தை உங்களுக்கு வேண்டும்.
Not human cleverness.
மனுஷீக புத்திசாலித்தனம் அது தீர்வு கண்டுபிடிக்க முடியும்.
Cleverness, if you try to solve a problem, you create more confusion.
மனுஷீக புத்திசாலித்தனத்தினாலே ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடித்தால் இன்னும் அதிகமான குழப்பங்களை நீங்கள் உண்டாக்கி விடுவீர்கள்.
There are some elders who use their human cleverness to solve a problem.
ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு சில மூப்பர்கள் மனுஷ ஞானத்தை பயன்படுத்துகிறார்கள்.
Say some pastor does something wrong.
ஒரு பாஸ்டர் சில தவறை செய்து விட்டால்,
maybe he's committed adultery.
ஒரு விபச்சாரத்திலே அவர் விழுந்து விட்டார்.
Some sin.
ஏதோ பாவத்திலே விழுந்து விட்டார்.
And it's getting caught.
இப்பொழுது பாஸ்டர் பிடிபடுகிறார்.
And then he has to play politics.
இப்பொழுது அங்கே ஒரு அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறது.
He has to get some people on his side.
அவர் தன்னுடைய பக்கத்தில் யாரெல்லாம் சார்பாக இருப்பார் என்று சொல்லி அவர் ஆள் சேர்க்கிறார்.
Push some people out.
அந்த ஆட்களிலே ஒரு சிலரை வெளியே தள்ளுகிறார்.
Retain his throne.
தன்னுடைய சிங்காசனத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக.
That is politics.
இது என்ன? அரசியல்.
It is going on in all churches including Pentecostal churches.
பெந்தேகோஸ்தே சபைகள் உட்பட அநேக சபைகளிலே, பல சபைகளிலே இது நடந்து கொண்டிருக்கிறது.
Where is the man who is like a prophet like Nathan who will go to David and say you're the man?
தாவீதினிடத்திலே போய் நீர்தான் அந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய நாத்தானை போல தீர்க்கதரிசிகள் எங்கே?
There hardly anybody in India like that.
இதுபோல இந்தியாவிலே பார்ப்பது கடினம்.
Because people want money.
என்றால் மக்களுக்கு பணம் தேவை.
People want honor.
கணம் தேவை.
They want to protect themselves.
தங்களை பாதுகாத்து தற்காத்துக் கொள்ள விரும்புகிறார்கள்.
Play politics in the church.
சபையில அரசியல் நடத்த விரும்புகிறார்கள்.
Yeah, it's good to be like Job.
யோபை போல இருப்பது நல்லது.
Have a great longing to have a pure heart.
ஒரு தூய்மையான இதயம் வேண்டுமே என்ற ஒரு பெரிய வாஞ்சை இருக்க வேண்டும்.
When we understand the thoughts of God,
தேவனுடைய சிந்தையை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது,
we will come into a life of rest.
நாம் இளைப்பாறுதலுக்குள்ளாக ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறோம்.
See in Hebrews chapter 4,
எபிரேயர் 4 அதிகாரம்,
we are told to fear something.
நாம் ஒன்றிற்கு பயப்படும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறோம்.
We don't have to be afraid of the devil.
பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை.
We don't have to be afraid of death or any human circumstance.
மரணத்தை குறித்தோ அல்லது மனுஷிகமான எந்த சூழ்நிலையை குறித்தோ பயப்பட தேவையில்லை.
A true child of God is not afraid of the devil.
ஒரு மெய்யான தேவ மனிதன் பிசாசை பார்த்து பயப்பட மாட்டான்.
He's not afraid of sickness.
வியாதியை கண்டு பயப்பட மாட்டான்.
He's not afraid of death.
மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான்.
He is not afraid of the enemies of the gospel.
சுவிசேஷத்தின் சத்துருக்களை பார்த்து பயப்பட மாட்டான்.
Then what does he have a fear of?
ஆனால் பின்னர் எதற்கு தான் அவன் பயப்படுவான்?
Chapter 4,
4 அதிகாரம்,
4 verse 1.
எபிரேயர் 4 அதிகாரம்.
Let us fear.
நாம் பயப்படுவோம்.
What should we be afraid of?
நாம் எதற்காக பயந்திருக்க கடவோம் என்று சொல்கிறது.
That God has given us a promise of entering his rest and we don't enter it.
இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதிலே பிரவேசிக்க முடியாமல் போய்விடுமோ என்று பயந்திருக்க கடவும்.
Is he talking to unbelievers?
அவிசுவாசிகளிடத்தில் பேசுகிறார்?
No.
இல்லை.
See chapter 3 verse 1.
3 அதிகாரம் 3 வசனத்திலே பாருங்கள்.
Holy brethren, partakers of heavenly calling, whose apostle and high priest is Jesus Christ.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து
பாருங்கள்.
கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்லுகிறார்,
My dear Christian brothers and sisters,
என் அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே,
let us fear.
நாம் பயந்திருக்க கடவோம்.
Not afraid of the devil or death.
பிசாசை பார்த்த மரணத்தை பற்றியோ அல்ல.
Let us fear that even though we are born again,
நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட,
There is a land of Canaan that God has promised that we have not entered.
தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் கானான் தேசம் இருக்கிறது. நாம் அதிலே பிரவேசிக்காமல் போய்விடுவோமா என்ற பயம்.
You have come out of Egypt.
எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள்.
You are redeemed by the blood of the lamb.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு விட்டீர்கள்.
Baptized in the Red Sea.
சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள்.
The cloud has come down from heaven.
பரத்திலிருந்து மேகம் இறங்கி வந்தது.
But you still have not entered Canaan's land.
ஆனாலும் நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை.
That is the subject.
எதுதான் இங்கே உள்ள சொல்லப்பட்ட பாடம்?
See the previous verses.
அது முந்தின வசனங்களை நீங்கள் பாருங்கள்.
Who are the ones, verse 16 of chapter 3, who provoked the Lord?
மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்திலே கேட்டவர்களில் கோபம் முட்டினவர்கள் யார்?
Those who came out of Egypt.
மோசேயிலிருந்து மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களா?
Those who were redeemed by the blood of the lamb.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களா?
And God was angry with them for 40 years, verse 17.
17 ஆம் வசனத்திலே தேவன் அவர்கள் மீது 40 வருஷமாய் கோபமாய் இருந்தார்.
And they all died in the wilderness.
அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே செத்தார்கள்.
God swore, verse 18, they will never enter into my rest.
என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அவர்களை குறித்து ஆணையிட்டார். 18 ஆம் வசனம்.
There, the land of Canaan is called a land of rest.
இங்கே இந்த கானான் தேசமானது இளைப்பாறுதலின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது.
God said you will not enter into that land of rest.
இந்த இளைப்பாறுதலின் தேசத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டார்.
Wander 40 years and die.
40 ஆண்டுகளாக அலைந்து அப்படியே மரிப்பீர்கள்.
And then it says.
அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது.
Now brethren,
பொழுது சகோதரரே,
we have also come out of a spiritual Egypt.
நாமும் ஆவிக்குரிய எகிப்திலிருந்து வெளியே வந்துவிட்டோம்.
We have also been redeemed by the blood of the lamb.
நாமும் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம்.
We have also been baptized in water.
நாமும் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம்.
We have also had the cloud of the baptism in the Holy Spirit
come on us. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற அந்த மேகம் நம்மீதும் வந்தது.
Now what?
பிறகு என்ன?
Now if you don't enter Canaan,
இப்பொழுது கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்காவிட்டால்
we have to fear.
நாம் பயப்பட வேண்டியிருக்கிறது.
See what happened to those people in the wilderness.
வனாந்தரத்தில் அந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள்.
Therefore,
ஆகையால்
chapter 4 verse 1
நான்காம் வசனம்
Therefore,
நான்காம் அதிகாரம் 1வது வசனம் ஆனபடியினாலே
let us fear.
நாம் பயந்திருக்க கடவோம்.
How many believers have you found who are afraid that they have not come into this life of victory and rest?
இந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போய்விடுமோ என்று பயப்படுகிற எத்தனை விசுவாசிகளை நீங்கள் பார்த்தீர்கள்?
I have met hardly anybody like that in my life.
இதுபோல நான் பார்த்த ஒருவர் கூட இல்லை.
They are defeated by sin day after day after day and they are happy. My sins are forgiven.
நாள்தோறும் பாவத்தினாலே வீழ்ச்சியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
You know what is the number one message I will preach to all believers today?
இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் நான் பிரசங்கிக்கக்கூடிய முதலாம் தரமான செய்தி என்ன தெரியுமா?
Those who speak in tongues and those who don't speak in tongues.
அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கும் அந்நிய பாஷை பேசாதவர்களுக்கும்
fear lest you don't enter into this rest God has promised for you.
தேவன் உங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்காமல் போய்விடுவோமோ என்று பயந்திருங்கள்.
There is a life of rest God wants us to come to.
நாம் ஒரு இளைப்பாறுதல் என்ற வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
A life where sin comes under our feet.
பாவம் நம்முடைய கால்களுக்கு கீழாக வரக்கூடிய ஒரு வாழ்க்கை.
A life where we begin to think like God thinks about people and things and circumstances.
ஜனங்களையும் பொருட்களையும் சூழ்நிலைகளையும் தேவன் எப்படி பார்க்கிறாரோ அவைகளை பற்றி தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ அதுபோல வாழ்க்கை.
God's mind is at absolute rest.
தேவனுடைய மனது பூர்ண இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கிறது.
It says in chapter 4 verse 4.
நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் எபிரேயர்களே.
On the seventh day God rested.
அந்த ஓய்வு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
And now it says
இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது
verse 9
ஒன்பதாம் வசனம்
there is this like that there is a seventh day rest for the people of God.
இந்த ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தது போல தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது.
That is not talking about the Saturday like the seventh day Adventists say.
இன்றைக்கு ஏழாம் நாள் கொண்டாடுகிறவர்களைப் போல ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்று அவர்களைப் போல சொல்வதல்ல.
This is an inward rest in our mind and heart.
நம்முடைய மனதிலேயும் உள்ளத்திலேயும் வரக்கூடிய உள்ளான ஒரு இளைப்பாறுதல்.
Not one day in seven but seven days in seven.
ஏழு நாட்களிலே ஒரு நாள் ஓய்வு நாள் அல்ல, ஏழு நாட்களுமே உள்ள இளைப்பாறுதல்.
The rest of God.
தேவனுடைய இளைப்பாறுதல்.
We are free from sin.
நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி
free from blaming others.
மற்றவர்களை குறை சொல்லுவதிலிருந்து விடுதலையாகி
free from bitterness.
கசப்பிலிருந்து விடுதலையாகி,
free from anger,
கோபத்திலிருந்து விடுதலையாகி,
free from anxiety,
கவலையிலிருந்து விடுதலையாகி.
See, if you got anxiety, your heart is not at rest.
உங்களுக்கு கவலைகள் இருந்தால் உங்கள் உறுதியமான இளைப்பாறவில்லை.
If you got a bitterness against somebody, your heart is not at rest.
யார் மீதாவது உங்களுக்கு கசப்பு இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய இதயமான இளைப்பாறவில்லை.
If you got a complaint against somebody, your heart is not at rest.
யார் மீதாவது ஒரு குறை உங்களுக்கு இருக்குமால உங்களுடைய உள்ளமானது இளைப்பாறவில்லை.
If you are afraid what will happen next year, your heart is not at rest.
அடுத்த வருஷம் என்ன நடக்குமோ என்று பயந்திருந்து கொண்டிருந்தால் உங்கள் உள்ளம் இளைப்பாறவில்லை.
What's you saying? I'm a believer.
நான் ஒரு விசுவாசி என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம்?
Do you know that you can have the mind of Christ?
கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் கொண்டிருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
That is why God has given us the Holy Spirit.
இதற்காக தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
I'm not preaching a sermon.
நான் ஒரு பிரசங்கத்தை இங்கே செய்யவில்லை.
I'm not trying to convince you about anything.
நான் எதை குறித்து உங்களை உணர்த்துவிக்க நான் இங்கே இல்லை.
I'm just telling you what Jesus purchased for you on the cross, the devil has cheated you of.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே சம்பாதித்த விலை கொடுத்து கிரயத்துக்கு கொடுத்து வாங்கின காரியங்கள் ஆனால் அதை பிசாசு வஞ்சித்து வைத்து விட்டான். அதை உங்களுக்கு சொல்கிறேன்.
He has bought for you a life of victory.
உங்களுக்காக ஒரு வெற்றி வாழ்க்கை இயேசு சிலுவையிலே சம்பாதித்து விட்டார்.
A life of rest.
இளைப்பாறுதலின் வாழ்க்கை.
Where you never never fight with human beings.
எந்த ஒரு மனிதரோடும் போராடாத சண்டை பண்ணாத ஒரு வாழ்க்கை.
I remember many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஞாபகம் வருகிறது.
The Lord spoke to me from Ephesians chapter 6.
எபேசியர் 6 ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார்.
He said in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே
they fought with human beings.
மனுஷர்களோடு கூட சண்டை பண்ணினார்கள்.
Philistines.
பெலிஸ்தியரோடு.
Amorites.
இமோரியரோடு.
கானானியர்கள்.
கானானியரோடு.
மோவாபியர்கள்.
மோவாபியரோடு.
எகிப்தியன்ஸ்.
எகிப்தியரோடு.
அசிரியன்.
அசிரியரோடு.
பாபிலோனியன்.
பாபிலோனியரோடு.
Israel was always fighting, fighting.
இஸ்ரவேல் எப்பொழுது பார்த்தாலும் இந்த மக்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தது.
Some Philistines, somebody to fight.
இரண்டு பெலிஸ்தியர் அவர்கள் சண்டை போட வேண்டியிருக்கிறது.
But nobody in the Old Testament fought the devil.
ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவர் கூட பிசாசின் இடத்திலே போராடினதில்லை.
The first human being who walked on the earth who fought the devil was Jesus Christ.
இந்த பூமியிலே நடந்தவர்களிலே பிசாசோடு கூட சண்டை போட்ட போராடின முதல் நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
And now Jesus said.
இப்பொழுது இயேசு சொல்கிறார்.
To me from Ephesians 6:12.
எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்தில் எனக்கு சொல்கிறார்.
If you want to follow Jesus.
நீ இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால்.
You must never again fight with human beings.
எந்த மனுஷனோடும் கூட நீ சண்டை போடவே கூடாது.
See what it says.
இங்கே பாருங்கள்.
Our struggle is not against flesh and blood.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை.
And that day I decided.
அந்த நாளிலே நான் ஒன்றை தீர்மானித்தேன்.
I will never again fight with a human being.
நான் ஒரு காலம் எந்த மனிதனோடும் கூட சண்டை போட மாட்டேன், போராட மாட்டேன்.
People speak evil of me, let them do that.
என்னை தவறாய் பேசட்டும், அவர்கள் பேசட்டும்.
I will not fight with them.
நான் அவரோடு கூட சண்டை போட மாட்டேன்.
I know many times when somebody has accused me.
அநேக சமயங்களிலே என்னை சிலர் குற்றம் சாட்டின பொழுது.
Falsely.
பொய்யாய் குற்றம் சாட்டின பொழுது.
The Lord asks me a question.
தேவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்.
Do you want to deal with him or shall I deal with him?
இந்த நபரோடு கூட நீயே இடைப்பட விரும்புகிறாயா அல்லது நான் இடைப்படவா?
I say, Lord, you deal with him. I will not deal with him.
ஆண்டவரே நீர் இடைப்படும் ஆண்டவரே நான் அவரோடு கூட இடைப்பட மாட்டேன் என்று
சொல்லி. I will not fight with human beings.
நான் ஒரு காலம் எந்த மனிதனோடும் கூட போராட மாட்டேன்.
I will never fight with my wife.
என் மனைவியோடு கூட சண்டை போட மாட்டேன்.
I will never fight with my children.
என் பிள்ளைகளோடு கூட சண்டை போட மாட்டேன்.
I will never fight with my neighbor.
என் பக்கத்து வீட்டுக்காரரோடு கூட சண்டை போட மாட்டேன்.
I will never fight with people in a bus or a train.
பஸ்லோ ட்ரெயின்லயோ பிரயாணம் பண்ணும்போது யாரோடும் சண்டை போட மாட்டேன்.
If somebody says that is my seat.
இது ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிற இது என்னுடைய சீட் என்று யாராவது சொன்னால்.
I say, please sit down.
தயவுசெய்து நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன்.
I am not going to fight with you.
நான் உன்னோடு கூட சண்டை போட மாட்டேன்.
I want a seat in heaven, not in this bus or train.
எனக்கு இந்த பஸ்ல ட்ரெயின்ல எனக்கு சீட் வேண்டாம், எனக்கு சீட் பரலோகத்துக்கு வேண்டும்.
What a lot of things we fight for.
என்னவெல்லாம் காரியங்களுக்காக நாம் சண்டை போடுகிறோம்.
I even told the Lord I will not fight for property.
ஆண்டவரே என்ன சொன்னேன், ஆண்டவரே சொத்துக்காக கூட நான் சண்டை போட மாட்டேன்.
My father or father or father in law does not give me.
என்னுடைய
Praise the Lord.
என்னுடைய தகப்பனாரோ மாமனாரோ எனக்கு ஒரு சொத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
I have a father in heaven who gives me exactly what I need.
எனக்கு எது தேவையோ அதை அப்படியே கொடுக்க கூடிய ஒரு பரம தகப்பன் எனக்கு இருக்கிறார்.
And my life has become so happy from the day I decided I will never fight with human being.
நான் இந்த மனுஷனோடு கூட போராட மாட்டேன் என்று தீர்மானித்த அந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கிறது.
I entered into rest.
நான் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறேன்.
Do you want to enter into rest?
நீங்கள் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா?
Take a simple decision.
ஒரு எளிய தீர்மானம் செய்யுங்கள்.
I will never again fight with any flesh and blood.
இனிமேல் எந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் போராடவே மாட்டேன்.
Then
அப்பொழுது
God gave me boldness to fight the devil.
பிசாசோடு கூட போராடுவதற்கு தேவன் உங்களுக்கு தைரியத்தை தருவார்.
The Lord said to me.
தேவன் எனக்கு பார்த்து சொன்னார்.
Just like in the olden days you were afraid of the devil, now the devil will be afraid of you.
கடந்த நாட்களிலே நீ பிசாசுக்கு பயந்திருந்ததை போல இப்பொழுது பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவான் என்று சொன்னார்.
I believe that.
நான் நம்புகிறேன்.
I believe with all my heart that Satan is afraid of me.
பிசாசு என்னை பார்த்தால் பயப்படுகிறான் என்பதை நான் முழு இருதயத்தோடு கூட நம்புகிறேன்.
Why?
ஏன்?
Because he knows I don't fight with human beings.
நான் மனிதனோடு கூட போராட மாட்டேன் என்று அவனுக்கு தெரியும்.
Why is the devil not afraid of you?
ஏன் உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவதில்லை?
Because you fight with your wife.
நீங்கள் உங்கள் மனைவியோடு சண்டை போடுகிறீர்கள்.
You fight with your husband.
புருஷனோடு சண்டை போடுகிறீர்கள்.
You fight with your neighbors.
பக்கத்து வீட்டுக்காரரோடு சண்டை போடுகிறீர்கள்.
You fight with your brothers.
உங்கள் சகோதரர்களோடு சண்டை போடுகிறீர்கள்.
You fight with some Christians in another denomination.
வேறு ஒரு சபையில் உள்ள கிறிஸ்தவர்களோடு கூட உங்களுக்கு சண்டை.
The devil says I'm not afraid of you.
நீ உன்னை பார்த்தா நான் பயப்பட போறேன். உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை என்று பிசாசு சொல்கிறான்.
What a fool you are.
என்ன புத்தியீனனா இருக்கிறாய்.
My dear brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே.
In 2010 don't be foolish like that.
இந்த 2010 ஆம் ஆண்டில் இது போல புத்தியீனனா இருக்கவேண்டாம்.
Say Lord you fight my earthly battles for me.
ஆண்டவரே எனக்கென்று பூமியில் உள்ள யுத்தங்களை நீர் செய்யும் ஆண்டவரே.
I am going to concentrate on Satan and his demons.
நான் இந்த சாத்தானும் பிசாசுகளோடும் கூட நான் அவங்களிடத்தில் போராடுவதிலே என்னுடைய மனதை செலுத்த போகிறேன்.
You can bind Satan and his demons and the problems in your house will be solved.
நீங்கள் பிசாசுனுடைய அசுத்தாவினுடைய கிரியைகளை நீங்கள் கட்டலாம். உங்கள் வீட்டிலே உள்ள பிரச்சனை தீர்ந்துவிடும்.
Fighting with your wife and children won't solve the problem.
மனைவியோடு பிள்ளையோடு சண்டை போடுவது பிரச்சனைக்கு தீர்வே அல்ல.
You fight with the devil and the problem here is solved.
அங்கே பிசாசோடு சண்டை போட்டு ஜெயங்கள் வீட்டிலே உள்ள பிரச்சனை தானாக சரியாகிவிடும்.
Don't fight with the brothers in the church. Fight with the devil and the problems in your church will be solved.
சபையில் உள்ள சகோதரரோடு கூட போராடிக் கொண்டிருக்க வேண்டாம். பிசாசோடு கூட போராடுங்கள். சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துவிடும்.
Don't be like the Israelites who fight with human beings all the time.
எப்பொழுது பார்த்தாலும் மனுஷரோடு போராடி கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை போல இருக்க வேண்டாம்.
Be like Jesus.
இயேசுவை போல இருந்து விடுங்கள்.
See what Jesus said in John chapter 18.
யோவானின் சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்?
That's another verse God spoke to my heart.
என்னுடைய உள்ளத்திலே தேவன் பேசின இன்னொரு வார்த்தை இது.
I'm talking about having the mind of Christ.
கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருப்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
Here is the mind of Christ in this verse.
இந்த வசனத்திலே இங்கே கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படுகிறது பாருங்கள்.
John 18:36
என்ன சுவிசேஷம் 18 அதிகாரம் 36 வசனம்.
Jesus told Pilate.
இயேசு பிலாத்தை பார்த்து சொன்னார்.
Read very slowly.
மெதுவாக இந்த வசனத்தை வாசித்து.
My kingdom is not of this world.
என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல.
If my kingdom were of this world.
என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால்.
And my servants will fight.
என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள்.
But now my servants are not fighting.
ஆனால் இப்போ என்னுடைய ஊழியக்காரர் போராடுவதில்லை.
That proves my kingdom is not here.
அது எதை நிரூபிக்கிறது என்றால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல.
You know what the Lord showed to me from that verse?
இந்த வசனத்திலிருந்து தேவன் என்னிடம் என்ன காண்பித்தார் தெரியுமா?
Every believer who fights with human beings is thereby testifying my kingdom is of this world.
ஒவ்வொரு மனிதனோடு கூட போராடுகிற ஒவ்வொரு விசுவாசியும் என்ன சாட்சி பகிறார்கள் தெரியுமா? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது என்று சாட்சி சொல்கிறார்கள்.
Every believer who does not fight with human beings is testifying my kingdom is not of this world.
மனுஷரோடு கூட சண்டை பண்ணாத ஒவ்வொரு விசுவாசியும் என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்கு அரியதல்ல என்று சாட்சி பகிர்கிறார்கள்.
If God were to come down he will draw a line in our midst here.
தேவன் ஒருவேளை இங்கே இறங்கி வந்தால் அவர் நம்முடைய மத்தியிலே ஒரு கோட்டை வரைவார்.
Those whose kingdom is of this world and those whose kingdom is not of this world.
இந்த உலகமே தங்களுடைய ராஜ்யம் என்று சொல்கிறவர்களும் இந்த உலகம் ராஜ்யம் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் இரண்டு கூட்டத்தாராய் பிரித்து விடுவார்.
Which group will you be in?
நீ எந்த கூட்டத்தில் இருக்க போகிறாய்?
All those who fight with human beings their kingdom is of this world.
இந்த மனிதர்களோடு கூட சண்டை பண்ணுகிற ஒவ்வொருவருடைய ராஜ்யமும் இந்த பூமிக்குரியது.
There are very few people who can say my kingdom is not of this world.
என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல என்று சொல்லக்கூடிய மக்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள்.
My old foolish stupid days I fought with human beings.
என்னுடைய பழைய புத்தியீனமான நாட்களிலே நான் மனிதர்களோடு கூட சண்டை பண்ணினேன்.
Those days are gone.
அந்த நாட்கள் எல்லாம் கடந்து போய் விட்டது.
I will not fight for doctrine, I will not fight for money, I will not fight for anything.
நான் உபதேசத்துக்காக சண்டை போட மாட்டேன், பணத்துக்காக சண்டை போட மாட்டேன், எதற்காகவும் சண்டை போட மாட்டேன்.
God is the one who fights.
தேவன் தான் யுத்தம் பண்ணுகிறவர்.
You know the number of times in the Old Testament the Lord said to his people?
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக சமயங்களில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா?
He said that to Moses when they were on the borders of the Red Sea.
அந்த செவந்த சமுத்திரத்தின் அந்த எல்லையில் இருந்தபொழுது பிள்ளைகளுக்கு சொன்னார்.
Egyptians are coming after them.
அவர்களுக்கு பின்னாக எகிப்தியர்கள் விரட்டி கொண்டு வருகிறார்கள் சேனைகளோடு கூட.
You don't have to fight in this battle.
நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம்.
The Lord will fight for you.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
Many years later.
அநேக ஆண்டுகள் கழித்து
when Jehoshaphat was facing a big battle against hundreds of thousands of enemies.
யோசபாத் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விரோதிகளுக்கு சந்திக்கும் பொழுது யுத்தத்திலே
the Lord spoke through a prophet.
ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக யோசபாத்துக்கு தேவன் பேசினார்.
You don't have to fight in this battle.
இந்த யுத்தத்தில் நீ சண்டை போட வேண்டாம்.
The Lord will fight for you.
கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார்.
If you fight, then the Lord will not fight.
நீங்கள் யுத்தம் பண்ணினால் கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார்.
Many of your problems are not solved because you are fighting.
உங்களில் அநேகருடைய பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறதற்கு காரணம் நீங்கள் தான் யுத்தம் பண்ணுகிறீர்கள்.
Stop fighting.
யுத்தம் பண்ணதை நிறுத்துங்கள்.
I've had many problems in my life and the Lord took care of all of them.
என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது தேவன் அவைகளை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டார்.
I said I will not fight.
நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன்.
My kingdom is not of this world.
என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல.
I belong to heaven.
என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது.
So if somebody wants to fight with me, he can fight, but I will not fight back.
யாராவது என்னிடம் சண்டை போட வேண்டுமா? சண்டை போடலாம், ஆனால் நான் சண்டை போட மாட்டேன்.
If somebody speaks evil of me, let him speak.
யாராவது என்னை பற்றி தீமையா பேசுகிறாளா, பேசட்டும்.
I will not even defend myself.
நான் என்னை தற்காக்கவோ நியாயப்படுத்தவோ மாட்டேன். என்றால் அதுவும் யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு
வழிதான்.
அவரை அழைத்த பொழுது
he didn't give 10 reasons why I am not the prince of devils.
நான் பிசாசின் அதிபதி அல்ல, 10 காரணங்கள் இதோ என்று அவர் எழுதி காண்பித்தாரா?
He just kept quiet.
அவர் அமைதியாக இருந்து விட்டார்.
He said, "You're forgiven."
நீ மன்னிக்கப்பட்டாயிட்டே என்று சொன்னார்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
if the Lord were to come down,
தேவன் இங்கே இறங்கி வருவாரானால்,
and draw a line,
இங்கே ஒரு கோட்டை வரைவாரானால்,
those who fight with human beings and those who don't fight with human beings,
மனிதர்களோடு கூட சண்டை போடுகிற ஒரு புறமும் அந்த கோட்டைக்கு இந்த பக்கம் மனிதர்களோடு கூட சண்டை பண்ணாதவர்கள்,
which side will you be?
நீங்கள் எந்த பக்கம் இருக்க போகிறீர்கள்?
At least in the new year,
இந்த புதிய ஆண்டிலாவது,
say Lord, I want to come into this life of rest.
ஆண்டவரே, இந்த இளைப்பாறுதல் என்கிற வாழ்க்கைக்குள்ளாய் நான் வர விரும்புகிறேன்.
I want to have the mind of Christ.
நான் கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருக்க விரும்புகிறேன்.
Who never fought with human beings.
நான் எந்த மனிதனோடு கூட நான் போராட மாட்டேன்.
Only fought the devil.
நான் என்னுடைய போராட்டம் பிசாசோடு மட்டும்தான்.
Jesus is coming soon.
இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார்.
Don't waste your time fighting human beings.
நீங்கள் மனிதனோடு கூட சண்டை போட்டு உங்களுடைய காலத்தை வீணாக்க வேண்டாம்.
Finish with it.
ஒரேடியாக இதை முடித்து விடுங்கள்.
People fight or come to fight with you, just keep quiet.
ஜனங்கள் மீது சண்டை போட வரட்டும், நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள்.
You concentrate on fighting the devil.
பிசாசோடு கூட யுத்தம் பண்ணுவதிலேயே உங்கள் மனதை செலுத்துங்கள்.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
I will think more about it tomorrow.
நாம் இதை குறித்து இன்னும் அதிகமாய் நாளை தினத்திலேயும் சிந்திப்போம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
ஜெபத்திலே நம்முடைய தலைகள் வணங்கி இருக்கும் பொழுது,
the Lord is calling you to make a decision before him today.
தமக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை செய்யும்படியாக தேவன் இந்த மாலை வேளையில் உங்களை அழைக்கிறார்.
A very simple decision.
மிகவும் எளிய ஒரு தீர்மானத்தை செய்யும்படியாய்.
But be honest and don't justify yourself.
ஆனால் நீங்கள் நேர்மையாக இருந்து விடுங்கள், உங்களை நீங்களே நியாயப்படுத்த வேண்டாம்.
How many of you will be honest?
நீ எத்தனை பேர் நேர்மையாக நீங்கள் சொல்ல போகிறீர்கள்?
Tell the Lord in your heart.
உள்ளத்திலே சொல்லுங்கள்.
I'm sorry Lord.
ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே.
I have fought with human beings for
so long. Na narey veroda sanda potturukken andavare, manushoda sanda potturukken.
My kingdom is of this world.
Andavare, enudaiya rajyam indha bhoomikkuriyada irundirukkirathu.
But I repent today.
Indraikku andavare naan manam thirumbugiren.
I turn around.
Andavare, naan thirumbugiren.
And from today,
indrilirundhu,
please give me the power of your Holy Spirit.
Ummai parisutha aaviyanudaiya vallam enakku thaarum andavare.
To think like you think.
Neer sindhikkiradhu pola sindhippadharku.
To love people who hate me.
Andavare, ennai pagikkiravalai nesippadharku.
And never to fight with them.
Oru kaalam avarodu kooda sandai podamal irukka.
Never to justify myself.
Oru kaalam ennai nyayapaduthamal irukka.
Help me to prove by my life that my kingdom is not of this world.
என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்பதை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் நிரூபித்து காண்பிக்க உதவி செய்யும்.
Lord, I can't do it, but you'll give me the power to do it.
என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே, நீர் வல்லமையை தாரும், நான் செய்கிறேன்.
Thank you.
நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.